நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப அண்மை காலமாக சில குறிப்பிட்ட நாடுகள் இணைந்து புதிய புதிய கூட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறத நாம பார்க்குறோம் இல்லையா. இப்போ இன்னும் குறிப்பாக அவங்ககிட்ட சொல்லணும்னா, இப்போ வந்து குவாடுன்னு சொல்கிறாங்க, ஆக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தி ஃபைவ் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த பல புதிய புதிய பெயர்களில் நாடுகள் தனி அணிகளாக இணைந்து வருகின்றன. இப்படி சில நாடுகள் தனி குழுக்களாக அல்லது அமைப்புகளாக இணைய என்ன காரணம் சத்யநாதன்?
மனித வரலாற்றை பார்க்கும்போது ரைசல், அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக, அத்தோடு புவியியல் அமைப்பின் கட்டாயம் காரணமாக, சில வேளைகளில் மோரல் என்ற தார்மீக அடிப்படையில் சில நாடுகள் இணைந்தே செயல்பட்டு வந்திருக்கின்றன. இவ்வாறு இணைந்த இந்த நாடுகள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி பிரிவதும் எதிர் அணிகளுடன் உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதும் காலங்காலமாக நிகழ்ந்தே வந்திருக்கிறது. பிரதானமாக பலமுள்ள நாடுகள் மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கும் போது அல்லது அவற்றுடன் போர் தொடுக்கும் போது நாடுகள் அணிமாறி இருக்கின்றன. உதாரணமாக, நெப்போலியனின் ஆட்சி காலத்தில் பிரான்சின் பரம எதிரியாக இருந்த பிரிட்டன் முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது பிரான்சுடன் ஒரு அணியில் இணைந்து செயல்பட்டதை சொல்ல முடியும். இத்தாலி இரண்டாம் உலகப் போரின் போது அணிமாறி ஜெர்மனியுடன் இணைந்து கொண்டது. ஆனால் இரண்டாவது உலகப் போரின் பின் அணிகளாக இணைந்த நாடுகள் அதே அணிகளில் நீடித்திருப்பதை பார்க்க முடிகிறது ரைசல். உலக சமாதானம் கருதி ஒன்றிணைந்த யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை, சார்க் என்ற அணிசேரா நாடுகளின் அமைப்பு, நேட்டோ, யூரோப்பியன் யூனியன், ஆப்பிரிக்கன் யூனியன், 20 நாடுகள் இணைந்த ஓஇசிடி, G7, எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பான ஓபேக், ஆசிய நாடுகள் இணைந்த ஏசியான் போன்ற அமைப்புகளில் இணைந்த நாடுகள் இப்போதும் இணைந்தே இருக்கின்றன ரைசல். சீனா இப்போது பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும், அதே நேரத்தில் வறிய நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவி வழங்கி அவர்களது ஆதரவை பெற்றுக்கொள்வதன் அடிப்படையில் சர்வதேச அரசியல் ரீதியாகவும் மாபெரும் சக்தியாக உருவெடுத்து வருகிறது. இதனால் சர்வதேச அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ சமநிலை ஆட்டம் கண்டிருக்கிறது. சர்வதேச சந்தையில் சீனாவின் அதிரடியான நடவடிக்கைகள் காரணமாக பல நாடுகளின் ஏற்றுமதி வருவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தொழில்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் சீனாவின் இராணுவ தலையீடு காரணமாக தென் சீன கடற்பரப்பில் அமைதியின்மை உருவாகி இருக்கிறது. இந்த சவால்களை எதிர்கொள்வது அல்லது சீனாவை அடக்கி வைப்பதுதான் நோக்கம் என்ற போதும், அதை வெளிப்படையாக குறிப்பிடாமல் தமது நாடுகள் எதிர்நோக்கும் இன்னோரென்ன பொதுவான பிரச்சனைகளை மையமாக வைத்து இணைவதாக சில குறிப்பிட்ட நாடுகள் இப்போது அணிகளாக இணைந்திருக்கின்றன ரைசல்.
இப்போ 2 வாரங்களுக்கு முன்பு தான் குவாடுங்கிற அமைப்போட மாநாடு அமெரிக்காவில் நடந்தது. இப்போ குவாடுங்கிற அமைப்பில் எந்தெந்த நாடுகள் உள்ளன, இந்த அமைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லுங்களேன் சத்யநாதன்.
குவாடு என்றால் 4 என்று பொருள்படும். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய 4 நாடுகள் இந்த அமைப்பில் இருக்கின்றன ரைசல். அதிகரித்து வரும் சீனாவின் வலிமை மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அபிலாஷைகள் என்பவற்றை கையாள்வது மற்றும் பரஸ்பரம் உறுப்பு நாடுகளுக்குள் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்ற நோக்கங்களுடன் குவாட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவது பற்றி 2007 பிரஸ்தாபிக்கப்பட்ட போதும் அப்போது சீனா இது குறித்து தனது கண்டனத்தை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து கைவிடப்பட்டது. ஆனால் 2017 இது ஒரு அமைப்பாக வடிவம் பெற்றது. குவாட் அமைப்பின் வெளிப்படையான நோக்கம் பிராந்தியத்தில் உள்ள உறுப்பு நாடுகளை பாதிக்கும் பிரச்சனைகளை ஆராய்வதற்கான இராஜதந்திர மட்டத்திலான ஒரு ஃபோரம் களமாக செயல்படுவதோடு அப்பிரச்சனைகளை தீர்க்க உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்படுவதுதான் என்ற போதும், இந்த அகண்ட நிகழ்ச்சி நிரல் வழியாக சீனாவின் அத்துமீறல்களை முறியடிக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் மறைமுகமாக அடங்கியிருக்கிறது ரைசல். அத்துமீறல்கள் என்று சொல்லும்போது, சீனா இந்த பிராந்தியத்தில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் பெறுமதியை தீர்மானிக்க முயல்வது, முதலீடு மற்றும் எளிதாக கிடைக்காத வளங்கள், தொழில்நுட்பம் என்பவற்றில் ஏகபோக அதிகாரத்தை நிலைநிறுத்த முயல்வது, சர்வாதிகாரத்துக்கு துணை போவது மற்றும் ஜனநாயக ஆட்சி முறை அமைந்துள்ள நாடுகளின் இறையாண்மைக்கு பங்கம் ஏற்படுத்துவது, தென் சீன கடல் பரப்பு மற்றும் தாய்வான் போன்ற நாடுகளை ஆக்கிரமிக்க முயல்வது எல்லாம் அடங்கும். 2019 இந்த 4 நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்கள் பங்கு பற்றிய குவாட் மாநாடு ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அரங்கில் நடைபெற்றது. 2020 பிரதானமாக COVID-19 தொடர்பான பிரச்சனைகளை ஆராயும் நோக்கத்தோடு குவாட் பிளஸ் என்ற பெயரில் ஃபோன் கன்ஃபரன்ஸ் ஒன்று இடம்பெற்றது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பதவிக்கு வந்த பின்பு அவரது தலைமையில் வர்ச்சுவல் குவாட் லீடர்ஸ் மீட்டிங் என்ற பெயரில் இணைய வழி ஒன்று கூடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த குவாட் அமைப்பில் உள்ள நாடுகளின் தலைவர்கள் நேரில் கலந்து கொண்ட உச்சி மாநாடு நீங்கள் குறிப்பிட்டது போல வாஷிங்டன் நகரில் சென்ற வாரம் இடம்பெற்றது. ரைசல்,
இப்போ ஆகாஸ் AUKUS சொல்கிறோம் இல்லையா, இந்த பெயர்லேயே ஆஸ்திரேலியா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய மூணு நாடுகள் இந்த அமைப்பில் இருக்கிறது இந்த பெயர்லேயே தெளிவாக தெரியுது. இந்த அமைப்போட நோக்கம் என்ன, பின்னணி என்ன சொல்லுங்களேன் சத்யநாதன்.
ஆகாஸ் என்பது ஆஸ்திரேலியா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையேயான த்ரீ வே மூன்று வழி டிஃபென்ஸ் பாதுகாப்பு இணக்கப்பாட்டிற்கான அமைப்பாகும். ஆரம்பகட்டமாக அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கமும் அச்சுறுத்தலும் அதிகரித்து வரும் பின்னணியில் புதிய தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொண்டு இணைந்து செயல்படுவதும் இதில் அடங்கும். அமெரிக்கா முதன்முறையாக பிரிட்டனுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது நாடொன்றுடன், அதாவது ஆஸ்திரேலியாவுடன் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள முன்வந்திருக்கிறது. இந்த ஆகாஸ் அமைப்பின் செயல்பாடுகள் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை பகிர்வதோடு நின்றுவிடாது என்றும், இன்றைய சூழலில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு என்பவற்றை உறுதி செய்வதும் அதன் பிரதான பணியாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அண்மையில் தெரிவித்திருக்கிறார். ரைசன்,
இப்போ ஆங்கிலம் பேசுகின்ற ஐந்து நாடுகளை கொண்ட அமைப்பு ஃபைவ் ஐஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இந்த ஃபைவ் ஐஸ் என்ற அமைப்பு சப்தமின்றி செயல்பட்டு வருதே, இந்த ஃபைவ் ஐஸ் பற்றி கொஞ்சம் விளக்கங்களேன் சத்யநாதன்.
இந்த அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் இணைந்திருக்கின்றன. ரைசல், இரண்டாம் உலகப் போரின் போது UK USA உக்குசா என்ற பெயரில் அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் தமது எதிரி நாடுகளான ஜெர்மனி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் போரின் போது பயன்படுத்திய கோட்ஸ் என்ற குறிமுறைகளை எப்படி டீகோட் செய்வது, அதாவது விரிவாக்கம் செய்வது என்பது தொடர்பாக இணைந்து செயல்பட்டன. போர் வியூகங்கள், கட்டளை தளபதிகளுக்கான செய்திகள், எதிரிகளின் படைபலம், எதிரிகள் முன்னேறும் வழிகள், அவர்கள் படைகள் நிலை கொண்டுள்ள தூரம் என்பன பற்றிய தகவல்கள் எல்லாம் ரகசிய கோட் என்ற மறைமுக குறியீடுகள் மூலமாகவே வானொலியை பயன்படுத்தி பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஜெர்மனி தனது கட்டளைகளை எனிக்மா என்ற இயந்திரத்தின் மூலமாக என்கிரிப்ட் செய்து ரேடியோ தொடர்பு மூலமாக தனது போர்க்கள முன்னிலை தளபதிகளுக்கு அனுப்பி கொண்டிருந்தது. பிரிட்டன் டைபேக்ஸ் என்ற கருவி மூலமாக அதை டீக்ரிப்ட் செய்து, அதாவது விரிவாக்கம் செய்து உளவறிந்து கொண்டது. இதை அறியாத ஜெர்மனி மிக அந்தரங்கமான செய்திகளை பரிமாறியதோடு வேறு பல என்கிரிப்ட் கருவிகளையும் பயன்படுத்த தொடங்கியது. அப்போது பதவியிலிருந்த பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் கட்டமைத்த டீக்ரிப்டிங் மற்றும் டீகோடிங் வசதிகள் காரணமாக எதிரிகளின் ஒவ்வொரு முனைப்பையும் தடமறிந்து செயல்பட்டதன் காரணமாகவே ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகள் இரண்டாம் உலகப் போரில் தோல்வியடைந்ததாக வரலாறு சொல்கிறது. ரைசல், இந்த பணியில் அமெரிக்க நிபுணர்களும் இங்கிலாந்து நிபுணர்களும் இணைந்து செயல்பட்டார்கள். போரின் பின்னரும் இந்த கூட்டு முயற்சி தொடர்ந்தது. இதில் ஆஸ்திரேலிய, கனேடிய மற்றும் நியூசிலாந்து நிபுணர்கள் 1948 மற்றும் 1956 இணைந்து கொண்டார்கள். இந்த ஏற்பாடு 2000 வரை ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. ரைசல், 2010 இது தொடர்பான ஆவணங்கள் வெளியிடப்பட்டதன் பின்பு இப்போது தனி மனிதர், நாடுகள் மற்றும் அமைப்புகள் சம்பந்தப்பட்ட இணையவழி தொடர்புகளில் பரிமாறப்படும் தரவுகள் மற்றும் தகவல்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான சவால்களை இனங்கண்டு அவற்றை பகிர்வது இந்த ஃபைவ் ஐஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. ரைசல், இன்டெலிஜென்ஸ் ப்ரையாரிட்டிஸ், உளவுத்துறை தொடர்பான முதன்மை நிலைப்பாடுகள், ப்ளோரிஃபரேஷன் ஆஃப் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன், பெருந்திரளான மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரித்து வருவோர் தொடர்பான தகவல்கள், மிலிட்ரி அண்ட் வெப்பன்ஸ் டெவலப்மெண்ட், இராணுவ மற்றும் போர் ஆயுதங்களை விஸ்தரித்தல் பற்றிய தகவல்கள் என்பவற்றை திரட்டுவது தொடர்பாகவும் இந்த அமைப்பு இணைந்து பணியாற்றுகிறது. ரைசல்,
மொத்தத்தில் இந்த அமைப்புகள் எல்லாம் சீனாவின் எதேச்சதிகார போக்கிற்கும் ஆக்கிரமிப்பு மற்றும் அரசியல் ஆசைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் தலைமையில் அணிதிரளும் நாடுகளின் அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா சத்யநாதன்?
நிச்சயமாக இதை சீனாவும் நன்கு உணர்ந்தே இருக்கிறது ரைசல். இந்த மூன்று அமைப்புகளில் உள்ள நாடுகளுள் கனடா மற்றும் நியூசிலாந்து நீங்களாக ஏனைய நாடுகளுக்கும் சீனாவுக்குமான உறவு விரிசல் கண்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகள் காரணமாக பாதிக்கப்பட போவது நாங்கள் அல்ல, நீங்கள் தான் என்று சீனா கூறுகிறது. இருந்தபோதும் சீனாவுக்கு எதிராக அணி திரள வேண்டிய கட்டாயம் இப்போது ஏற்பட்டுள்ளதாகவே மேற்குலக நாடுகள் கருதுகின்றன ரைசல்.
மிக்க நன்றி சத்யநாதன், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.